நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அண்மையில் இந்திய மத்திய அரசு INO எனப்படும் இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி என்ற அமைப்பிற்கு 1,500 கோடி ரூபாய்களை, கிட்டத்தட்ட 260 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்களை ஒதுக்கீடு செய்துள்ளது. இது குறித்து தமிழ் ஊடகங்கள் பெரிதாக செய்தி வெளிவிடவில்லை. ஆனால் 1,500 கோடி ரூபாய் இந்திய மத்திய அரசு ஒதுக்குகிறது என்றால் இதில் ஏதோ இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆராய்ச்சி அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான பேராசிரியர் ஜி ராஜசேகரன் அவர்களை தொடர்பு கொண்டு, இந்த 1,500 கோடி ரூபாயால் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டோம்.
சாதாரண மனிதனுக்கு இதனால ஒன்னும் லாபம் கிடையாது.
அப்படி என்றால் இந்திய மத்திய அரசு ஏன் இவ்வளவு தொகை பணத்தை செலவிட வேண்டும் என்று கேட்டதற்கு, இது ஒரு அடிப்படை ஆராய்ச்சி என்று பதில் கூறிய பேராசிரியரிடம் அடிப்படை ஆராய்ச்சியின் அவசியம் என்ன என்று கேட்டோம்.
அடிப்படை ஆராய்ச்சி என்பது மிக முக்கியமான ஆராய்ச்சி. இந்த அடிப்படை ஆராய்ச்சி 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இது இப்ப இன்னைக்கு நேரத்து நடக்கிறது இல்லை. இந்த அடிப்படை ஆராய்ச்சி வந்தது பிறகுதான் நம்ம உலகத்தை பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் அறிஞ்சிருக்கோம். அதனால நமக்கும் சில நன்மைகள் உண்டாயிருக்கு. இப்ப சாதாரண மனுஷன் ஒரு பாக்கெட்ல இருந்து செல்போன் எடுத்து உடனே பேசுறான். எப்படி பேசுறான்? 100 வருஷத்துக்கு முன்னால நடந்த அடிப்படை ஆராய்ச்சி நாளில்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளை ஃபாரடே, மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் எல்லா இடத்துலயும் செல்போன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் எல்லாம் நடக்குது. இப்ப 21st century நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் லாஸ்ட் 100 இயர்ஸ்ல நடந்த அடிப்படை ஆராய்ச்சி மூலமா வந்த கண்டுபிடிப்புகள் தான். இப்ப நியூட்ரினோவை பத்தி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்னும் 50 வருஷத்துக்கோ 100 வருஷத்துக்கு பிறகோ முக்கியமான கண்டுபிடிப்புகள் உண்டாகலாம். இந்த அடிப்படை ஆராய்ச்சிக்கும் உடனே அதனால என்ன லாபம் சொல்ல முடியாது. மைக்கேல் ஃபாரடே தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சாரு. அதை வச்சுதான் மின்காந்த அலைகளை பின்னால உண்டானது. மைக்கேல் ஃபாரடே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்ச உடனே மீடியா பெர்சன்ஸ், நியூஸ் பேப்பர் இருந்து வந்தவங்க கேட்டாங்க அவர்ட்ட, இதனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லி. ரெண்டு விதமான சமயத்துல ரெண்டு விதமான பதில் சொன்னாரு. ஒரு பதில் என்ன சொன்னாரு, குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாட்ட போய் இந்த குழந்தையினால என்ன லாபம் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அது முதல் பதில். இன்னொரு தடவை என்ன சொல்லியிருக்காரு, அதனால என்ன லாபம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. குடி சீக்கிரம் நீங்களே பாப்பீங்க, கவர்மெண்ட் இந்த தொழில இருந்து எவ்வளவோ வரி சம்பாதிக்க போகுது அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம செல்போன் யூஸ் பண்ணுவோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு மேல இன்னொரு கண்டுபிடிப்பு, அதுக்கு மேல இன்னொரு கண்டுபிடிப்பு, எல்லாம் அப்படி தொடர்ந்து வந்த பிறகுதான் இப்ப வந்து நம்ம எத்தனை விதமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்தது, எல்லாம் அடிப்படை ஆராய்ச்சினாலதான்.
சரி, அடிப்படை ஆராய்ச்சியின் அவசியம் புரிகிறது. ஆனால் அதற்கு ஏன் இந்திய மத்திய அரசு இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு,
இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நம்ம நாட்டில் செஞ்சாதான் இந்திய மாணவர்களும் விஞ்ஞானத்துல ஊக்கமா முன்னேற முடியும்.
விஞ்ஞானத்தில் ஊக்கமாக முன்னேறிய மாணவர்கள் அடிப்படை கல்வியை இந்தியாவில் பெற்றிருந்தாலும் அமெரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் படியெடுக்கிறார்களே என்று கேட்டதற்கு,
தமிழ்நாட்டில இருந்தே பாத்தீங்கன்னா சி வி ராமன், சந்திரசேகர், வெங்கி ராமகிருஷ்ணன் சமீபத்துல, இவங்க 3 பேருக்கும் நோபல் பிரைஸ் கூட கிடைச்சது. இங்க போய் அந்த வேலையை செஞ்சு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க தமிழ்நாட்டுல கிடையாது. சி வி ராமன் கல்கத்தாவுக்கு போனாரு, சந்திரசேகர் சிக்காகோவுக்கு போனாரு, வெங்கி ராமகிருஷ்ணன் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் போனாரு. ஏன், இந்த அடிப்படை ஆராய்ச்சி வசதிகள் இங்க இல்லாதனாலதான் காரணம். இந்த அடிப்படை ஆராய்ச்சி பலமா முன்னேறணும்னு சொல்லிதான் இந்த INO-ல வந்து நாங்க வந்து இதை பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு மும்முரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இல்லைனாலும் இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு 50 வருஷத்துக்கு பிறகாவது நாடு முன்னேற வேண்டாமா? எல்லாரையும் வெளிநாட்டுக்கே அனுப்பிட்டு இருந்தா போதுமா? எத்தனை பேர் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும்? வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லல, வெளிநாட்டுக்கு போகட்டும், இங்கேயும் வரட்டும், இங்கேயும் இருக்கிறவங்களும் செய்யட்டும், அது செய்ய வசதியாத்தையும் இங்க நம்ம அடிப்படை ஆராய்ச்சியை பலப்படுத்த வேண்டும். INO-வோட ஒரு முக்கியமான குறிக்கோள் அது. அதனாலதான் எல்லா லெபோரட்டரியில இருந்தும் இக்கனவே மாணவர்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த INO-வுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வயதானவன், என்னுடைய சாக்கள் கூட இருக்க மாட்டாங்க அந்த INO கண்டுபிடிப்பு வரும்போது. இப்ப ஸ்டூடெண்டா சேர்றவங்க தான் கண்டுபிடிக்க போறாங்க.
சரி, இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நியூட்ரினோ என்றால் என்ன என்று நமது நேயர்களுக்கு விளக்கும்படி பேராசிரியர் ராஜசேகரனிடம் கேட்டோம்.
நியூட்ரினோ வந்து ஒரு அடிப்படை துகள், எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நியூட்ரினோ ஒரு அடிப்படை துகள். இந்த அடிப்படை துகள் வந்து பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கு. எந்த அளவுலனா ஒரு நம்பர் சொல்றேன் கேட்டுக்குங்க, 100,000 கோடி நியூட்ரினோக்கள் இப்ப நம்ம உடம்பின் வழியா, உங்க உடம்பினுடைய வழியாகவும் என் உடம்பின் வழியாகவும் பாய்ந்து போய் கொண்டிருக்கின்றன. நைட்டா இருந்தாலும் சரி, டேயா இருந்தாலும் 100,000 கோடி நியூட்ரினோக்கள் நாம எல்லாருடைய உடம்பு வழியா போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவு நியூட்ரினோக்கள் இந்த உலகத்துல இருக்கு. நியூட்ரினோனுடைய முக்கியத்துவம் இதுதான். இது நம்ம நம்ம எல்லாரும் இந்த நியூட்ரினோங்கிற ஒரு கடலுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அப்படி என்றால் இது ஏன் பரவலாக தெரியவில்லை என்று அங்கலாய்த்ததற்கு,
இதை பற்றி இவ்வளவு நாளாக சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தது. ஏன் காரணம்னா, இவ்வளவு நியூட்ரினோக்கள் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டு இருந்தாலும் நம்ம அதை ஃபீல் பண்றதே கிடையாது, நம்ம அதை உணர்றதே கிடையாது. ஏன்னா நியூட்ரினோ வந்து எலக்ட்ரான் மாதிரியோ இல்லாட்ட மற்ற அடிப்படை துகள்கள் மாதிரியோ இன்ட்ராக்ஷன்ங்கிறது கிடையாது. அது உடம்பை பாதிப்பதில்லை, தானாகவும் அது பாதிக்கப்படாது. அதனால நம்ம அது போய்கிட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதனாலதான் இவ்வளவு நாளாக நியூட்ரினோ பத்தி சரியாக தெரியாமல் இருந்தது. 1998 வரை நியூட்ரினோக்களுக்கு இடை இல்லை. அதாவது ஒளித்துகள் சொல்றது இல்லையா, போட்டான், போட்டானுக்கு இடையே கிடையாது. அதே மாதிரி நியூட்ரினோவுக்கும் இடை இல்லை என்று விஞ்ஞானிகள் கருதி கொண்டிருந்தார்கள். 1998 ஒரு முக்கியமான பரிசோதனை மூலம் நியூட்ரினோக்களுக்கும் இடை உண்டு என்று கண்டுபிடிக்கப்பட்டது.
நியூட்ரினோஸ் எதனாலும் பாதிக்கப்படாது, அது எதையும் பாதிக்காது என்றால் அது எப்படி உருவாகிறது?
கதிர் இயக்க சிதைவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஆல்பா பீட்டா காமா சிதைவுன்னு இருக்கு. அதுல பீட்டா சிதைவு, பீட்டா சிதைவுல என்ன உண்டாகுதுன்னா, நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறுது. நியூட்ரான் புரோட்டானா மாறி புரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரினோ அப்படித்தான் உண்டாகுது. அதாவது எல்லா கதிரியக்க சிதைவுலையும் நியூட்ரினோ உண்டாகுது. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சூரியன்ல இருந்து வர்ற வெப்பமும் ஒளியினாலதான். அது இல்லாம பூமிக்கு எனர்ஜியே கிடையாது. எல்லா எனர்ஜியும் சூரியன்ல இருந்துதான் நமக்கு வருது. சூரியன் கோடிக்கணக்கான வருஷமா பிரகாசிக்கிட்டு இருக்கு. எப்படி பிரகாசிக்கிட்டு இருக்குன்னா, இந்த பீட்டா வினைகள்னாலதான். அதாவது வீக் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, வீக் ரியாக்ஷன். அந்த ஒவ்வொரு வீக் ரியாக்ஷன்லயும் நியூட்ரினோ வெளிப்படுது. இப்ப நான் சொன்னேன், முதல்ல 1,00,000,000,000 நியூட்ரினோக்கள் நம்ம ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு, அதுல 70 பில்லியன் நியூட்ரினோ நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கிறது சூரியன்ல இருந்து வர்றதுதான். சூரியனுடைய சக்தி எனர்ஜியே உண்டாடுறதுக்கு காரணமே அணுச்சேர்க்கை ரியாக்ஷன்ஸ்னாலதான். அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் நியூட்ரினோ வெளிப்பட்டுகிட்டே இருக்கு. ஃபியூஷன் ரியாக்ஷன் சிம்பிளா சொல்லலாம், என்ன ஆகுதுன்னா, 4 புரோட்டான் சூரியனுக்குள்ள நான் இப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. 4 புரோட்டான் வந்து சேர்ந்து ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் ஆகுது. அந்த ஹீலியம் நியூக்ளியஸ் ஆகும் போது 2 நியூட்ரினோ வெளிப்படுது ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும். அதாவது நம்ம உயிர் வாழ்வதற்கு காரணம் சூரியனுடைய வெப்பம் தான். அந்த சூரியனுடைய வெப்பமே அந்த அணுச்சேர்க்கை கிரியையில முக்கியமான பங்கு வந்து நியூட்ரினோக்கு உண்டு. அதனால நியூட்ரினோ நம்ம அணுவில் இல்லைனாலும் நியூட்ரினோனுடைய பங்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூட்ரினோ இல்லைன்னா சன் கிடையாது, ஸ்டார்ஸ் கிடையாது, நமும் கிடையாது.
அப்படியானால் இந்த நியூட்ரினோஸை கண்டுபிடிப்பது எப்படி, அதற்கு என்ன கருவிகளை பயன்படுத்த வேண்டும்?
பார்ட்டிகல் டிடெக்டர்னு இருக்கு. பார்ட்டிகல் டிடெக்டரை வச்சுதான் நியூட்ரினோ இல்லாத்த மற்ற எந்த அடிப்படை துகளப்பத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரு பார்ட்டிகல் டிடெக்டரை நம்ம வச்சோம்னா, இந்த நியூட்ரினோ போய்கிட்டே இருக்கும், ஆனா நியூட்ரினோ அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா மற்ற துகள்கள் காஸ்மிக் ரேஸ் தான் அந்த டிடெக்டர் வந்து சொல்ல முடியும், அந்த நியூட்ரினோ பத்தி சொல்ல செய்யாது. ஏன் தெரியுமா, அது இந்த காஸ்மிக் ரேல மற்ற துகள்கள் இருக்கின்றன, அந்த துகள்கள் தான் அதிகமாக டிடெக்டர்ல டிடெக்ட் பண்ணப்படும். இந்த நியூட்ரினோவை டிடெக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பகல் நேரத்துல நம்ம ஆகாயத்தை பார்த்தோம்னா நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. ஏன்னா சூரிய ஒளி வந்து அந்த நட்சத்திரத்தை அடிச்சிருது. ஆனா இரவு நேரத்துல பூமியே வந்து சூரிய ஒளியை மறைச்சிடுறதுனால நம்ம நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அதே மாதிரி மற்ற தோள்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் பூமிக்குள்ள போயிட்டு இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி பண்ண முடியும். குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் பாறை, கடினமான பாறை வேணும். அந்த பாறைக்குள்ள நியூட்ரினோ டிடெக்டர் வச்சாதான் நியூட்ரினோவை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அதாவது மத்த தோள்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடணும், வடிகட்டி எடுத்துடணும். அது நிறுத்துறதுக்கு ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் பாறை வேண்டி இருக்கு. அதுக்காக 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து பூமி கடியில போகலாம். பூமி கடியில ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள போயிட்டோம்னா பூமியினுடைய பாறைகள்லாம் வந்து மத்த காஸ்மிக் கதிர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்திடும். அதுக்குள்ள நம்ம டிடெக்டரை வச்சோம்னா நியூட்ரினோவை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியும். எல்லா நியூட்ரினோ ஆராய்ச்சிக்கும் இந்த மாதிரி பூமிக்குள்ள போகணும். இன்னொரு வழி மலைக்குள்ள போகணும். மலைக்குள்ள போய் அந்த டிடெக்டர் வைக்கிற இடத்தை சுத்தி குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டருக்கு பாறை இருக்கணும்.
சரி, இவ்வளவு சிரமப்பட்டு அதனை கண்டுபிடித்த பின் அதன் பயன்பாடு எப்படி இருக்கலாம்?
நான் பொதுவா அடிப்படை ஆராய்ச்சினால என்னென்ன உண்டாகும் சொன்ன அந்த செல்போனுடைய எக்ஸாம்பிள வச்சு இப்ப நியூட்ரினோனால ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த நான் சொல்ல போறேன். 100 வருஷத்துக்கு முன்னால எக்ஸ்ரே கண்டுபிடிச்சதுனால நம்ம உடம்ப போட்டோ எடுக்க முடியுது. நம்ம ஹார்ட்டோ நம்ம ஸ்டொமக்கோ எக்ஸ்ரே மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. அது இப்ப நியூட்ரினோ வந்து உடம்பு மட்டும் இல்ல, நியூட்ரினோ பார்ட்டிகல் வந்து பூமிக்குள்ள நீங்க அனுப்புனீங்கன்னா இந்தியாவில இருந்து அனுப்பினா ஆஸ்திரேலியா பக்கம் வெளியே வரும். இந்த நியூட்ரினோ பீம் வந்து ஒரு பக்கம் அனுப்பணும்னா அடுத்த பக்கம் வரும். அதனால உன்னுடைய வழித்தடத்தை வச்சு பூமிக்குள்ள என்னென்ன துல்லியமா சொல்ல முடியும். அதுக்கு என்ன முக்கியமானதுன்னா நியூட்ரினோ பத்தி இன்னும் பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் நான் சொன்னேன், நியூட்ரினோக்கு எடை உண்டுன்னு, அது மட்டும் காணாது. நியூட்ரினோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட், அதனால பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்ச பிறகுதான் அந்த நியூட்ரினோ பீமை எர்த் டெமோகிராஃபிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் யூஸ். ஒரு உபயோகம் என்னன்னா நியூட்ரினோவை எக்ஸ்ரே மாதிரி பிரயோகித்து பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
மதுரையிலிருந்து 110 கிலோமீட்டர் மேற்கு புறமாக சென்றால் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் போடி வெஸ்ட் ஹில்ஸ் இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி நிறுவப்பட ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தற்போதைய செயற்பாடு என்னவென்று கேட்டால்,
நம்ம இந்தியாவில் எது செய்ய வேண்டும் என்றாலும் மிக அதிக நாள் ஆகின்றன. அதுவும் இது 1500 கோடி செலவழிச்சு கட்ட வேண்டிய விவரம், அதனால இது கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட் நல்லா ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க, இருந்தும் இது வேகமா செயல்பட்டா தான் இதனுடைய முயற்சி வெற்றி பெறும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.